திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. தொடர்ச்சி: உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அம்பலவர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை. சரியான ஒரு அட்டி கொடுத்திருக்கிறார். பிற்காலத்துல இவ்வளவு நூல்கள் எல்லாம் வரும் நினைச்சாரோ என்னவோ தெரியல. அதனால அந்த காலத்துல இவங்க எல்லாம் ஞானிகள் இல்லையா, அதனால தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா படிக்க வேண்டாத நூல்கள் அவ்வளவு நூல் வரும். ஆனா அதுக்கு மக்கள் விலை கொடுத்து வாங்கி நேரத்தையும் கொடுத்து தன்னுடைய ஆற்றலையும் செலவழித்து தன்னுடைய கவனச்சிதறல நேரத்தை பூரா போக்குறாங்க. அப்படி இல்லாம படிக்க வேண்டிய நூல்கள் தான் படிக்கணும். உமாபதி சுவாம்னா சொல்றாரு, நம்ம ஆயுள்ல படிக்க வேண்டிய நூல்கள்லாம் என்னன்னு அழகா பட்டியல் போட்டு கொடுக்கறாரு. அது மாதிரி நூல்களை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து இப்ப இவங்க என்ன சொல்லியாச்சு. சரி, பெருமானை வழிபடாமல் வெறுக்கத்தக்கவர்கள், பெருமானை பற்றிய நூல்களை கல்லாதவர்களை கீழ் மக்கள் கயவர்னே சொல்லி, அப்புறம் ரொம்ப சாமானியமான நூல்கள் எல்லாம் இது பிரமாதமான பக்தி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து. இந்த நூல் படிச்சிருக்கீங்களா நீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாமானியமான நூலா இருக்கும். அது போன்ற நூல்களை பயிலுவதை விட இந்த சைவ சித்தாந்தம், சைவ திருமுறைகள், சைவ புராணங்கள் இதைத்தான் நாம் முழுமையாக கற்க வேண்டும் வாழ்நாளில். அதனால அப்படி அந்த மாதிரி இல்லாம பசுநூல்னு சொல்றாங்க. சிவபெருமானை தவிர ஏனைய தெய்வங்கள் எல்லோருமே பசுக்கள். அதான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர். அப்ப சுவாமி சொல்றார், 6 கோடி நாராயணன் திருமால் வந்துட்டு போயாச்சும், கங்கை மணல போய் எண்ணணுமா. அந்த அந்த கங்கையில இருக்க மணலை எண்ணுனா எவ்வளவு மணல், எத்தனை மணல் இருக்கோ அத்தனை இந்திரன் வந்துட்டு போயாச்சு. ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்ட்டு. அப்ப மற்றவர்களை பற்றிய அந்த நூல்கள் சிறு, அதெல்லாம் சிறுதெய்வ நூல்கள்ல லிஸ்ட்ல வந்துருது. அதனால அது போன்ற நூல்களை எல்லாம் பயில வேண்டாம் என்று சிவத்தை பற்றிய நூல்கள், அதாவது மும்மூர்த்திகளை மூன்றாம் அவராக இருப்பவர் ருத்ரன், அவரை தான் நம்ம வந்து பார்த்த ஆதி காலத்துல பார்த்த திரைப்படங்கள் படித்த நூல்கள்லாம் என்ன சொல்லிட்டுனா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. பிரம்மா சரி படைத்தல், விஷ்ணு சரி காத்தல், ருத்ரன் தான் அழித்தல். அந்த ருத்ரனையும் சிவனையும் நம்ம உழப்பிக்கிட கூடாது. சிவபெருமானுக்கு நாம ரூபமே கிடையாது. ஒரு நாமம் ஓருவம் இல்லாதார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்று திருவாசகத்திலே வருகிறது. ஆக அப்படிப்பட்டவர், ஆக அந்த மாதிரி அந்த நல்ல அதாவது பதிநூல்களை படிக்க வேண்டும். மனதுல நீங்க எப்படி புரியுற மாதிரி வச்சுக்கணும்னா பதிநூல் படிக்கணும், பசுநூல் படிக்க வேண்டாம் என்று சொல்லியாச்சு. சரி, அதனால அதை படிக்கக்கூடியவங்கள்ட்ட போய் பார்த்து நம்ம உறவு வச்சுக்கொள்ளணுங்கிறது அவசியமும் இல்லை என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து சருங்கிறது அந்த எதுகை மோனைக்காக பித்தர், அதுதான் அதோட அந்த பிச்சருங்கிறது பித்தர் தான். சரி, அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு, அதாவது தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா அப்படின்னு சொல்றாரு. கண்ணு காணாது, வாய் அவங்க கூட பேசாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவபெருமான் சிற்றம்பலவன் அந்த வெற்றியை உடைய மன்னவன் பக்கத்தில் அவர், அவருக்கு எல்லா வெற்றியும் உடையவர். அவர் பக்கம் தன்னோட மனசு போகணும். அப்படி போகாத முரட்டுத்தன்மை உடையவர்கள் அறிவிலிகள். அந்த அறிவிலிகளையும் தெளிவற்ற மனத்தை உடைய அஞ்ஞானிகள். விஞ்ஞானியோட நிலை வேறு, எல்லாருமே சிவத்தை பார்ப்பாங்க. ஆனா அஞ்ஞானி எங்குமே சிவத்தை பார்க்கவே மாட்டாங்க. சிவத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு சிவம்னு சொல்ல தெரியாது. ஒரு சிறு கதை சொல்லுவாங்க, பிரதோஷ வழிபாடு எல்லோரும் இப்ப விரும்பி செய்யறாங்க. அப்போ பிரதோஷ வழிபாட்டுல அப்ப அம்பாள் சொன்னாங்களாம், எவ்வளவு தூரம் மக்கள் விரதம் இருக்காங்க, கோயிலுக்கு அபிஷேக பொருள்லாம் கொண்டு செல்றாங்க, நம்மை வணங்குறாங்கல்ல, நாம போய் காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொன்னாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, இல்லம்மா அதெல்லாம் இப்ப வேண்டாம், இல்ல இல்ல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, என்ன தாய் இல்லையா, அதனால அப்படி சொல்லிட்டு காட்சி கொடுக்கணும்னு வற்புறுத்தணும்னே சரி சுவாமியும் அம்பாள் நேர்ல பார்த்து புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரிமா வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க. ஒரு கோயிலுக்கு, எத்தனையோ கோயில்கள்ல பிரதோஷம் நடக்கல, ஒரு கோயில போய் நிக்கிறாங்க. அப்ப கோயில பூஜை முடிஞ்சு பிரசாதம் வாங்கி கொண்டு அன்பர்கள் எல்லாம் வெளியே வராங்க. அப்ப என்ன செஞ்சாங்களா, சுவாமி அம்பாள பார்த்தாம, பார்த்துட்டு எல்லாரும் பேசாம போயிட்டே இருந்தாங்க. இப்ப அம்பாளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு, இவங்களுக்காக நம்ம சுவாமிகிட்ட ரொம்ப சிபாரிசு எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்தோமே அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கே நம்மள தெரியல அப்படின்னு நினைச்சு வருத்தமா இருந்துதான். இப்ப கேட்டாங்களாம், ஒரு அடியவரை கூப்பிட்டு, ஒரு அடியவர் இல்ல, அவர் வந்து ஒரு கோயிலுக்கு வந்தவர், அவரை கூப்பிட்டு, என்ன நீங்க உங்களுக்கு அருள் செய்யறதுக்காக நானும் சுவாமியும் வந்து நிக்கிறோம், நீங்க எல்லாரும் பேசாம போறீங்களே அப்படின்னு கேட்கும் போது அந்த கோயிலுக்கு வந்தவர் சிரிச்சாராம். நீங்க வந்து வேஷம் போட்டுட்டா நீங்க வந்து பார்வதியும் பரமசிவனும் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டாராம். வந்திருக்கிறது சிவமும் சக்திங்கிறது அவருக்கு உணரக்கூடிய பக்குவம் இல்லை, அதனால யாரோ வேஷம் போட்டவங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அதனால நமக்கு வந்து ஒரு பக்குவம் வரணும், பக்குவம் வர முன்னால இறைவன் வந்து காட்சி கொடுத்தாலும் புரிய போவது கிடையாது என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அஞ்ஞானிகள். அடுத்து வம்பு பேச்சே பேசிக்கிட்டு இருக்கவங்க எப்ப பார், முட்டை கட்டுரை மொழிவை கேளாதே அப்படின்னு சொல்லுவாரு ஞானசுந்த பெருமாள். அதனால அது போன்ற வம்புகள் பேசுறவங்க கூட நம்ம சகவாசம் இருக்கக்கூடாது, நம்ம நேரம் வந்து வீணாயும். ஏன்னா முந்தைய நொடி நமக்கு மீண்டும் கிடைக்காது, இன்றைய நாள் நமக்கு நாளைக்கு கிடைக்காது, இது நேற்றுன்னு மாறிடும். இன்னைக்குதான் இது இன்று, நாளைக்கு வந்து இது நேற்றுன்னு மாறிடும். இந்த பொழுதுல செய்ய விட்டதை நாளைக்கு போய் இன்னை பணின்னு செஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த கவனம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து என்ன சொல்லியாச்சு, நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும், அடியார்களுடன் மட்டும்தான் நாம் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், இனியர்களாக இருப்பவர்களோடு மட்டும்தான் நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இந்த பிறந்து பிறந்து இறக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி சாமானியர்கள் கூட போய் நம்ம சகவாசம் வைத்தால் நம் ஆன்மாவிற்கும் அதே கதிதான் கிடைக்கும் என்பதால் இந்த பதிக முச்சூடும் நமக்கு இந்த விஷயத்தையே அழுத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நாம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இணங்கிலா ஈசங்கிற பதிகத்தை எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் எப்படி வாழ வேண்டும், சரியை தொண்டு செய்யணும், மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் வம்மீன்கள் அதுல அப்படின்னு அதுலயும் வரும். அதே மாதிரி மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகலன்று, இந்த வஞ்சகர்கள் கூட நம் சகவாசம் இருக்கக்கூடாது, அடியார் நடுவில் இருந்தால்தான் சிவப்பணி செய்யணுங்கிற உணர்வே நமக்கு வரும் அப்படிங்கிறது இந்த பதிகத்தின் மூலம் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக திருப்பணிகள் கண்டிப்பாக பணி செய்யணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே இந்த 9 திருமுறையில 6 பதிகம், அதுல வந்து பொய்யாத வேதியர் சாந்தி மெய்ப்புகழாளர் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய் திருவாவடுதுறை என்று சொல்லுகின்றார்கள். அது வந்து நம்ம சேந்தனார் பெருமான் அருளிய திருவிசைப்பா. அந்த சாந்தை என்பது சாத்தனூர் என்பதும் அங்கதான் திருமூல தேவ நாயனார் வந்து பசு மேய்த்தார் அப்படிங்கறதும் அந்த அது வந்து ஊரோட பேரு, அங்க இருக்க கோயிலுக்கு பேர் வந்து திரு ஆவடுதுறை என்பதையும் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்து தருகின்றார். தில்லேல எப்படி 3000 அந்தணர்கள் பூஜை பண்ணினாங்களோ அதே மாதிரி இந்த சாத்தனூர், இப்ப நமக்கு திருவாவடுதுறைன்னு சொன்னாதான் புரியும், அந்த தலத்துல 1000 அந்தணர்கள் பூஜித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூசுரர் அப்படின்னா பூனா பூமி, சுரர்னா தேவர்கள், பூமியில் வசிக்கக்கூடிய தேவர்கள், நிலத்தேவர்கள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் இவங்களை எல்லாம் குறிப்பிடுவார். அது மாதிரி திருவேலி முழலையில 500 அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லையில 3000, திருவாவடுதுறையில 1000, திருவேலி முழலையில 500 என்று சொல்லப்படுகிறது. அதனால அவங்க எல்லாம் திருப்பணி செய்திருக்கின்றார்கள் என்று நமக்கு அதிலே மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக பொன்வேந்தர், யார் பொன்வேந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கண்டராதித்தர் அப்படிங்கிறவர் சோழ மரபினர். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திறல் செங்கோர் சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த தில்லை பொன்னணிந்த அணிதில்லை அம்பலம் அப்படின்னு பாடியிருக்காரு நம்ம கண்டராதித்தர் 9 திருமுறையில. அதாவது சூரியனுடைய மகன் வந்து மனு, அவனுடைய மகன் வந்து இரண்யவர்மன், அவன்தான் முத முதல்ல சிற்றம்பலத்திற்கு பொன் வேந்தவன், அவனோட மரபினரான சோழர்களும் தொடர்ந்து பின்னே வந்து பொன் வேந்துள்ளார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது வந்து நம்ம அந்த 9 திருப்பணி, அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு திருப்பணி, திருப்பணி செய்யணும்னு சொல்றோம் இல்லையா, அப்ப கோயிலுக்கு பொற்கூரை வேந்திருக்கிறாரு அப்படிங்கறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறது நமக்கு இதுல எதுவும் சரியை பண்ணிதானே திருப்பணி செய்யறது அப்படிங்கறத நம்ம அதுல பாக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக கோயில் அதாவது திருவிழா நடக்கு, திருவிழால யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறோம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருவாசக பாடலையும் பார்த்தோம். அப்புறம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டுல வந்து எப்படி இந்த ஒலிகள்லாம் எழும்புது, ஒலிகள் எழும்புதுன்னா கண்டிப்பா அங்க அத்தனை நபர்கள் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது போல இங்க அழகா வந்து அடுத்தள சொல்றாரு, பல்லாண்டுல 6 வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரினாள், சுவாமிக்கு மார்கழி திருவாதிரை அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு எவ்வளவு அழகா அந்த தலத்துல விழா நடக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சைவர்களுக்கு தலைமை பீடமாக திகழ்வது தில்லை சிற்றம்பலம் தான். அதனால அங்க அவ்வளவு அழகா நடக்குது. ஆனா ஆர்ஆர் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி. நான்முகன்னா பிரம்மா, அங்கினா அக்னிதனன், இரவியும்னா சூரியன், இந்திரன். தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்த பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு பொருது. பாடணும் ஆடணும் ரெண்டும் சரியைப்படி அது இவங்க எல்லாரும் இந்திரன் பிரம்மன் திருமால் அதுக்கப்புறம் அக்னி சூரியன் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்றாங்களா பாடி ஆடி அவருக்கு பல்லாண்டு கூறி வழிபட்டார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக நாம் வந்து தொண்டர்களை எல்லாம் போற்ற வேண்டும். அது வந்து தொண்டு செய்தவங்களை ஊக்கப்படுத்தும். அதுக்காக கண்டிப்பாக தொண்டர்களை எல்லாம் நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக அதை பூரா பாடியிருக்காங்க இதுல வந்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல 9வது திருமுறையில நம்ம பார்க்கிறோம். கடியார் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று வரும் அடியார்களை அமருலகம் ஆளச் செய்தாய் அப்படின்னு ஒரு பாடல்ல இந்த கருத்து அவருடைய யாருடைய கணம்புள்ளருடைய பணியும் கண்ணப்பருடைய பணியும் சொல்லி அவங்களுக்கு நீ சிவலோகம் அதாவது முக்தி கொடுத்த அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அல்லியம் பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த சேவகன் என்று மிக அழகாக அதாவது திருவாமூரை சேர்ந்த திருநாவுக்கரசு பெருமான் செல்லும் நெறி காட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுரை செல்வர் தாமேன்னு சொன்னதுனால அவர் காட்டின நெறியில அப்படியே இருந்து முக்தியை அடைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் என்று அடுத்த பாடல்ல அதுவும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கழையா உடலோடு சேரமான் ஆரூரன் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ரெண்டு பேரும் அந்த எல்லாருக்கும் உடம்ப விட்டு உயிர் பிரிந்த பின்புதான் முக்தின்னு சொல்லப்படும். ஆனா இவங்க ரெண்டு கழையா உடலோடைய போயிட்டாங்க அப்படிங்கறது அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து விளையா மதமாறா வெள்ளானை மேல் கொள்ள உதவினாயின்னு அந்த பாடல் கருத்து முடியுது. அடுத்து சிலந்தியை அரசாழ்க என்று அருள் செய்தவனே என்று பாடப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் திருவானைக்கால சிலந்தி வந்து சுவாமி மேல சருகு விழக்கூடாதுன்னு வாயால அந்த தன்னுடைய எச்சில வச்சு பந்தல் பண்ணுது. இது எச்சில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை எடுத்து தனம் எடுத்து போட்டுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஆனா இந்த சிலந்தியோட நோக்கத்தை புரிந்து கொண்ட சுவாமி வந்து அதை அடுத்த பிறவியில கோச்சங்கள் சோழனாக படைத்தார் என்று நாம் பார்த்தோம். பாருங்க, ஒரு சிலந்தி பூச்சி வந்து ஒரு அரசனாக மறுபிறவிக்கு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்துக்கோங்க. அப்ப கண்டிப்பாக நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து உலந்த மார்க்கண்டேயற்காக காலனை உயிர் செக உதித்தவனே அப்படின்னு பண்றோம். தன்னுடைய அடியவரை காப்பதற்காக என்ன செய்யறாரு, மார்க்கண்டேயனை காப்பதற்காக காலனையை காலனை சம்ஹாரம் செய்து கால சம்ஹார மூர்த்தி. கால காலனை கம்பன்யம்மானை காண கண்ணடிகேன் பெற்றவாரே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். காலனுக்கும் காலனாக சுவாமி இருக்கின்றார் என்று தன்னுடைய பக்தருக்காக நிச்சயமா அவர் அதை செய்வார் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட நம்ம இதுல ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அது போக இதுல கல்வெட்டு செய்திகள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு தலங்கள்ல. அதுல வந்து யாரெல்லாம் கோயில பணி செஞ்சாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நிபந்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி பாடுறவங்களுக்கு, அப்புறம் உடுக்கை வாசித்தவர்களுக்கு, மத்தளம் வாசித்தவர்களுக்கு, அப்புறம் தளிச்சேரி பெண்கள் தேவதாசிகள் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பெண்களுக்கு தேவர் அடியார் என்று சொல்வாங்க, அவங்களுக்கு பரிசாரகருக்கு, அடுத்து ஏவலருக்கு, கரணத்தாருக்கு, இப்படி எல்லாம் மேக்கப்பாளருக்கு, அப்புறம் விளக்கு போடுறதுக்கு நுந்தா விளக்கு அதாவது தூண்டா விளக்காக நுந்தா உன் சுடரே என்று தான் பாக்குறோம் இல்லையா, அது போல அதெல்லாம். அப்புறம் நிலம் கொடுத்து அந்த கோயில் நல்ல பூஜை நடக்கணும் அப்படிங்கறதுக்கு பணி செஞ்சவங்க. அப்புறம் திருப்பள்ளித்தாமம், அது அதாவது பள்ளித்தாமம்னா பூ, அந்த பூ பணி செய்யறவங்களுக்கு, அப்புறம் வஸ்திரம் கொடுக்கறவங்களுக்கு, சுவாமிக்கு ஒற்றாடை கொடுக்கணும், யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்க அவங்கள எப்படி என்ன பண்ணணும்ட்டு அழகா கல்வெட்டு செய்திகள் பூரா கொடுத்துருக்குங்கிறத 9வது திருமுறையினுடைய தலச்சிறப்புகள்ல நாம காண முடிகின்றது என்று பார்த்துக்கொண்டு இப்போது திருமந்திரம். திருமந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கைலாயத்து ஒரு சித்தர் என்று செட்டிலார் பெருமான் பாராட்டக்கூடியவர். அங்கிருந்து சுந்தரம் என்பது அவருடைய பெயர். அவர் வந்து சுந்தரம். அடுத்து சுவாமிகிட்ட உபதேசம் வாங்கினதுனால நந்தியம்பெருமாண்ட உபதேசம் வாங்கினவங்களுக்கெல்லாம் நாதன் அப்படிங்கிற பட்டம் உண்டு. அதனால அவருடைய பெயர் வந்து சுந்தரநாதர் என்பது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவர் தான் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியும். மூலன் மாடு மேய்ப்பவன் இறந்து விட்டதுனால அவன் உடம்புக்குள்ள பரகாய பிரவேசம், அதன் மூலமாக தன்னுடைய ஆன்மாவை செலுத்தி அந்த பசுக்களை எல்லாம் மகிழ்வித்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் மீண்டும் வந்து தன் உடலை தேடும் பொழுது அங்க அந்த உடல் இல்லை, இறைவன் மறைத்து விட்டார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து திருமூலன் அப்படிங்கிற ஒரு பெயரோடைய இருக்கின்றார். நம்ம திருவாவூடுதுறை தான் அந்த சாத்தனூர் அவர் பசு மேய்ச்சிடம் பார்த்தோம் இல்லையா, அதனால அந்த திருவாவூடுதுறையில அவர் இருந்து படரரசுங்கிற மரம், அதாவது சிவ போதியும் சொல்லுவோம், ஒரு போதி மரத்து கீழே இருந்துதான் புறப்புற சமயமான பௌத்தம் வந்து இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் சொல்லுது. ஆனா சிவபோதி மரத்தின் கீழ் இருந்து நமக்கு ஒரு உன்னதமான கருத்துக்களை எல்லாம் தந்தவர் நமது திருமூல தேவ நாயனார். அவர் மிக அழகாக ஐந்தாம் தந்திரத்திலே தாச மார்க்கம் என்ற ஒரு தலைப்பிலே எளிய நல் தீபம் இடல் மலர் பொய்தல் அழிதின் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழிமணி பற்றல் பன்மஞ்சனமாதி தளிதொழில் செய்வது தான் தாச மார்க்கமே என்று சொல்லுகிறார். அதாவது செய்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய திருக்கோயில விளக்கேத்துறது, பூ கொய்தல், அன்புடன் திரு மெழுக்கிடுதல், திரு அலகிடுதல், இறைவனை வாழ்த்துதல், கோயில் பூசா காலங்களில் மணியை பற்றி அடித்தல், திருமஞ்சனம் சேர்த்தல், இந்த ஆலய பணிகள் செய்வதெல்லாம் தாச மார்க்கம் அதாவது சரியை என்று மிக அழகான. அதை எப்படி செய்யணும், அழிதின் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வந்திருக்கு, அன்போட செய்யணும். அன்பில்லாம செஞ்சா அதுக்கு நமக்கு உண்டான பலன் எல்லாம் நிச்சயமாக பூரணமாக கிடைக்காது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதே தலைப்பிலேயே மற்றொரு பாடல், வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தில் வீழ் கல்லா மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இருத்த நினைவறியாரே என்று சொல்கின்றார். சரியை பணியில இருந்தா நம்ம மனசுல இருக்க மாசெல்லாம் அகலும். ஏன்னா மனசுல நிறைய மாசு குப்பை இருக்கு, காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் ஆகிய மாசு இருக்கு. அந்த மாசு நீங்கணும்னா இது போன்ற பணிகள்லாம் செய்யணும் அப்படிங்கறத நமக்கு அழகா சொல்றாரு. மலர் கொய்யணும், முதல்ல வாசித்துன்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு உகந்த இறைவன் புகழ் நூல்களை எல்லாம், அந்த பொருள்சே புகழ் நூல்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அடுத்து பூசித்தும் இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். மாமலர் கொய்திட்டு மலர் தொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம்ம மனசுல அழுத்து இருக்கு, நம்ம மனசு இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பாசி படர்ந்த குளம் மாதிரி இருக்கு. அதுல ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த பாசி அந்த நேரத்துல விலகும், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பாசி படர்ந்துருக்கு. நமக்கு சித்தியாரும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லும் பாசி படு குட்டம்னு. அது மாதிரி நம்ம மனசுல பாசி அழுக்கு படர்ந்திருக்கு, இது போன்ற பணிகளை செய்வதால் அந்த கல் படுவதால் அந்த கல் படுவது மாதிரி இந்த பணிகள் எல்லாம் போய் பாசிய விளக்குன மாதிரி நம்ம மனச நல்ல தூய்மைப்படுத்திரும் அப்படிங்கறது நமக்கு தெளிவாக திருமூல தேவ நாயனார் இல்லையா 3000 ஆண்டுகள் யோக நிலையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த தன்னுடைய யோக பயனாக கிடைத்த அனுபவத்தை ஒரு பாடலாக நமக்காக தந்தவர் இல்லையா, அப்பேற்பட்டவர் தந்தது அந்த பாடல் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து சரியை என்ற தலைப்பிலேயே 5ஆம் தந்திரத்திலே அவர் மீண்டும் நிறைய பாடல்களை தந்திருக்கிறார். அதிலே சில பாடல்களை நாம் இப்போது சிந்திக்கலாம். நாடும் நகரமும் என்ற ஒரு அருமையான திருமந்திர பாடல். அதிலே சொல்லுகின்றார், நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே என்று சொல்லுகின்றார். அதாவது நாடு அப்படிங்கிற நம்ம எல்லாத்தையும் நாடுன்னு எடுக்க முடியாது. நல் திரு அந்த நல்லுங்கிற அடைமொழிய நாட்டுக்கும் போட்டுக்கிடணும், நகரத்துக்கும் போட்டுக்கிடணும், கோயிலுக்கும் போட்டுக்கணும். நல்ல நாடு நல்ல நகரம் நல்ல கோயில் அதுல அது மாதிரி தேடி திரியணுமா, எங்க இருக்குன்னு தேடி திரியணுமா. அப்புறம் சுவாமி சொல்றாங்கல்ல, தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர், ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளையும் சொல்றாங்க இல்லையா. அதுபோல நீங்க இவ்வாறு தேடி சென்று வழிபட வேண்டும் என்பதை திருமூல தேவ நாயனாரும் நமக்கு வலியுறுத்துகின்றார். அங்கே சென்று அந்த கோயில என்ன செய்யணுமா, பாடுமின் திருமுறைகளை பாடுங்கள். பாடி பணிமின் பாடிய பின்பு அவர் என்ன செய்யணுமா, இறைவனை பணிந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கின நெஞ்சத்துல சுவாமி எழுந்தருளி, அந்த கோயில் அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு நேற்று பார்த்தோம் இல்லையா, அதுவும் திருமந்திர பாடல் தான். அதனால நம்ம உள்ளத்தையே கோயிலாக கொண்டு சுவாமி வந்து அங்க எழுந்தருளி இருப்பார் என்பதை மிக அழகாக பாடக்கூடிய சரியை பணியையும் நமக்கு இந்த பாடல்ல நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக சரியையோர் நீழ்நிலத்தோரின்னு அடுத்த பாடல்ல சொல்றார். அதாவது அதோட சாராம்சம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியை அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி. அது முற்றணும், அது முற்றணும்னா நம்ம என்ன செய்யணுமா, அதாவது முதல்ல தீஷமாகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், சமய தீஷமாகணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து தலங்களை தேடி தலயாத்திரை செல்லணும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமின்னு தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா. அதனால இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தங்களை முறைப்படி யார் வணங்குகின்றார்களோ அவங்க வந்து அவங்களுக்கு சரியை சீக்கிரம் முற்றிக்கொண்டே ஒரு சீக்கிர கிரியைக்கு போகலாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் என்று காண்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அதிலேயே மற்றொரு பாடல், இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலுமே நமக்கு மிக மிக முக்கியம். ஒரு நெறியிலிருந்து ஒரு நெறிக்கு போகணும். இந்த நெறிகளுக்கெல்லாம் ஒரே பேர் என்ன பேருன்னா வீட்டு நெறிகள் அப்படின்னு பேர். அவர் சொன்ன மாதிரிதான், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தனை என கருளியவாறு ஆர் பேருவார் அச்சோவே. அந்த பாடலையும் இந்த பாடலையும் பொருத்தி பார்த்துக்கணும். எது முக்தி நெறி, பக்தி நெறி தான். அந்த பக்தி நெறியிலிருந்து முக்தி நெறியை நம்ம அடையணும். நெறியெல்லாம் நெறிக்கு போகக்கூடாது, சிறு நெறிகள் சேரக்கூடாது என்று அந்த நமக்கு மணிவாசக பிறந்தகை திருவாசகத்துல சொன்ன கருத்துக்கள் தான் இங்க திருமூலத்தை. ஏன்னா ஞானிகளுக்கு ஒத்த கருத்து தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று நாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக சொல்லுகின்றார், அந்த சரியை முதலிய விரும்புறவங்க வந்து கண்டிப்பாக தீஷை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீஷை முதலாவதாக சமய தீஷைன்னு அதாவது அந்த பாடல் சொல்லும், சமயம் பல சுத்தி தன் செயல் அற்றிடும் அமையும் விசேடம் அரண் மந்திர சுத்தி சமயம் நிர்வாணம் கலா சுத்தியாகும் அமைமண்ணு ஞான மார்க்கம் அபிஷேகம் அபிஷேகமே என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகின்றது. சமய தீஷை பெற்றுக் கொண்டவர்களை சமயி என்று அழைப்பார்கள். அதான் அது வந்து தாச மார்க்கம் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம், ஆண்டான் அடிமைங்கிறதையும் பார்ப்போம். அப்ப நம்மளோட அடிமை உணர்வு நன்றாக வரும். அந்த தீஷை பெற்றுக்கொண்டு தீஷை பெற்றால் மட்டும் போராது, அந்த தீஷை பெற்ற வழியில கண்டிப்பா நிக்கணும். அந்த பெறுவதற்கு முதல்ல என்ன தகுதின்னு சொல்லுவாங்க, எது விதிச்சிருக்கு எது விளக்கிருக்கு, எதை விளக்கணுமோ அதை விளக்குனாதான் என்னால அதுக்கப்புறம் அந்த விதிப்படி உள்ளதை பின்பற்ற முடியும். தெரிஞ்சாதான் தீஷை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தீஷை பெற்றுக்கொண்டா அதுல நின்று ஒழுகணும், அதை விட்டுட்டு நம்ம அதை மாத்தி நம்ம போக கூடாது அப்படிங்கறதுல நம்மகிட்ட எப்போதும் ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக மிக அழகாக அந்த சமய தீஷை வாங்கி கொள்ளணும். அதனால நமக்கு ஆன்மா சுத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அழகா தெளிவா சொல்றாங்க. அந்த தீஷையை பெற்று அந்த பீஜங்களோடு அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அதன் மூலம் ஒரு பக்குவத்தோடு நாம வந்து சரியை பணியெல்லாம் செய்யலாம். செய்வதால் பலம் நல்லா அபரீதமா கிடைக்கும். இதுக்கு எதுக்கும் நம்ம பயப்படலாம் வேண்டாம். தீஷைன்னு ஒன்னு என்னதோ ஏதோன்னு எல்லாரும் அது இந்த வயசுல தீஷை வாங்காதீங்க அந்த வயசுல வாங்காதீங்கன்னு ரொம்ப எல்லாரும் அதாவது செலவில்லாமல் வந்து அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதெல்லாம் மிக தவறு. எல்லாரும் பெற்றுக்கணும். ஒரு வண்டி ஓட்டுறோம், அது இருசக்கர வாகனமாகட்டும் மூன்று சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனமாகட்டும் இல்ல பேருந்தா இருக்கட்டும் அது காரா இருக்கட்டும் அல்லது விமானமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் கண்டிப்பாக லைசன்ஸ்னு ஒண்ணு வேணும். அது இருந்தா தான் அந்த வண்டியை நம்ம ஓட்ட முடியும். அப்ப வண்டி வேண்டி இருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு. அதனால இருசக்கரத்துல ஆரம்பிச்சு எல்லா வண்டிக்கும் நம்ம லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டுறோமா இல்லையா. அப்ப ஏன், எனக்கு டிரைவிங் தெரியும், எனக்கு தான் ஓட்ட தெரியுமே, நான் எதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நம்ம கேக்குறோமா? இல்ல இல்ல, லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னா வாங்கிருதோம் இல்ல. அதே மாதிரிதான் தீஷை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சிவாகமங்கள் வலியுறுத்தி சொல்றது. சிவாகமங்களை யார் கொடுத்தா? சிவபெருமான் தானே கொடுத்திருக்காரு. நம்ம ஆன்மா நல்லா ஆகணுங்கிறதுக்காக சிவபெருமானே நம்ம வேற யாராவது சொன்னா நமக்கு இது செய்யணுமா வேண்டாமான்னு யோசனை வரலாம். நமக்கு நற்கதியை கொடுக்கணும்னு நினைக்கிற சிவபெருமானே சொல்றாரு நீங்க தீஷை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதனால இந்த சமய தீஷை பெறுவதற்கு யாரும் மிகுதியாக அச்சப்பட வேண்டாம். அது உங்களுக்கு அதை பெற்றுக்கொண்டு நீங்க திருமுறை ஓதுங்க, பலன் நல்லா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டு திருமுறையை பண்ணோட பாடுங்க, பலன் நல்லா இருக்கும். சமயதிஷியை பெற்றுக்கொண்டு உழவார பணிக்கு செல்லுங்க, பலன் நல்லா இருக்கும். அதனால முதல்ல அந்த உத்தராட்சம் விபூதி கண்டிப்பா அணியணும், அப்புறம் அஞ்செழுத்து, அந்த மூணு தான் சிவச்சின்னங்கள். அந்த சிவச்சின்னங்கள் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். இது ரெண்டும் புறச்சின்னங்கள். ஐந்தெழுத்து வந்து அகச்சின்னம். ஆகையால் கண்டிப்பாக நாம் வந்து சிவச்சின்னங்களை எல்லாம் பேண வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், ருத்ராட்சம் வந்து சுவாமியுடைய கண்கள், விபூதி வந்து சுவாமியுடைய திருமேனின்னு பாவிக்கணும். பராவணமாவது நீரு, பரா அப்படிங்கிறது வடமொழி சொல், பறை, அது பறையை குறிக்கும், அம்பாளை குறிக்கும். அம்பாளை குறிக்குன்னா என்ன அர்த்தம், சுவாமி அம்பாளை நம்ம பிரிக்க மாட்டோம், ஒரு பொருளும் அதன் ஆற்றலும் அப்படின்னு நம்ம சொல்றோம், மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆங்கிலத்துல சொன்னோம். அதனால கண்டிப்பாக ஈசை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு வீடு, உயிர் இருப்பதற்கு இந்த உடம்பாகிய வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு இருக்கிறதுக்கு இப்ப நாம குடியிருக்கிற வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ ஒத்திக்கு பிடிச்சதோ ஒரு வீடு இருக்கு. அந்த வீடாலேயே பல பிரச்சனைகள் வேற வருது உலகத்துக்கு. பரம்பரை வீடு, இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இதுவும் நம்ம சொந்த வீடு கிடையாது. உயிர் குடியிருக்கிற உடம்பு நம்ம சொந்த, ஏன்னா இதுக்கு முன்னால நம்ம எத்தனை வீட்டை காலி பண்ணிட்டு வந்துப்போம்னு தெரியாது. இந்த உடம்பு குடியிருக்கிற இந்த வீடும் சொந்த வீடு கிடையாது. ஏன்னா போன பிரிவில நம்ம எந்த நாட்டுல எந்த ஊர்ல பிறந்தோம், அப்ப நமக்கு என்ன சொத்து இருந்து, நம்ம எந்த வீட்டுல வசிச்சோம், என்ன பேர்ல இருந்தோம், எதுவுமே தெரியாது. ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. அடுத்த பிரிவில இந்த பிரிவியை மறந்துட போறோம். அதனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இவையெல்லாம் மாயை. சரி, சுவாமி கொடுத்திருக்காரு, அவர் எங்க நடத்துமோ எங்கே இருத்துமோ, அவர் நடத்தின இடத்துல இருத்தின இடத்துல நம்ம இருந்துவிடணும். ஆனால் சொந்த வீடு வந்து இறைவன் திருவடிதான் என்பதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக மனதில் வைத்துக் கொண்டு, அப்ப அந்த சொந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும், சரிய கிரிய யோகம் ஞானம் நம்ம கண்டிப்பா பின்பற்றினாத்தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி, என்னென்ன படிப்புகள் படித்து என்னென்ன ட்ரைனிங் எடுக்கணும், அதாவது பயிற்சி எல்லாம் எடுத்தாத்தான் என்னென்ன வேலை கிடைக்கும்னு சொன்னா அதையெல்லாம் நம்ம செய்யறோமோ, இதை அடைய முடியும், அந்த இலக்கை அடைய முடியும்னு அதுக்கு எல்லாம் செய்யறோமோ, அதே மாதிரி முக்தி அடைய வேண்டும், இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டும், பிறவியே வேண்டாம், அந்த பிறவியற்ற நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தவம் என்று சொல்லக்கூடிய சரியை கிரிய யோகம் தானே நமக்கு வேண்டும். அதில் முதல் படி உயிர் நிலை. அழகா சொல்லியிருக்கார் திருமூல தேவநாயனார், அடிப்படையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா சரியை தான் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சரியையை நீங்கள் எல்லோரும் விரும்பி பின்பற்றுங்கள். யார் யாருக்கு சரியை பணி என்னென்ன செய்ய முடியுதோ அந்தந்த பணியை நீங்க செய்யலாம். எல்லா பணியும் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம், சில குறிப்பிட்ட பணிகள் செய்ய முடிந்தாலும் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான சிந்தனைக்கு நம்மை ஆற்றுப்படுத்திய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்வினை மிக அழகாக நமக்கு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி, விமலா சுப்பிரமணியம், திருச்சிற்றம்பலம்.